உலக தமிழ் சொந்தங்களுக்கு எனது வணக்கங்கள், வந்தனங்கள். வெல்கம் பேக் டு த லேட் ஈவினிங் ஷோ வித் மீ முகமுல்லா அதுவன், சீசன் 3 எபிசோட் நம்பர் 6. ஹோப் எவ்ரி ஒன் இஸ் டூயிங் வெல் அண்ட் குட். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதமோ உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சியும் கூட. ஸோ எல்லோரும் ஜாலியாக சந்தோஷமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சண்டே உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வர வாரம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாகவும் அட்டகாசமாகவும் அமையும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இந்த வேர்ல்டு ரவுண்ட் அப் இந்த முகமுல்லா அதுவன் சீரீஸ்குள்ளார நம்ம போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எந்தெந்த டாபிக் பற்றிலாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வேர்ல்டு ஃப்ரம் ஜப்பான்லேருந்து கனடா வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதுல ஜப்பான் இந்த ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருக்கிறதுல பெரிய அளவில் எந்த அரசியல் பரபரப்பு நிகழ்ச்சிகளும் கிடையாது. ஆனால் அதுக்கு மேலே ரஷ்யா உக்ரைன் அப்படின்ற அந்த ஒரு சண்டையை வச்சு நிறைய விஷயங்கள், சில நாடுகள் நாங்கள் இவருக்கு ஆதரவு கொடுக்குறோம் அவருக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் டாக்ஸ், அதுவும் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து பயங்கரமாக கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தங்க விலையும் இப்போ இருக்கிற தங்க விலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், தங்கம் பிளஸ் வெள்ளி. ஸோ அந்தளவுக்கு இந்த மாதிரியான ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட வணிகம் வந்து யூஎஸ் டாலர்லேருந்து ரூபல், தட் இஸ் ரஷ்யன் கரன்சியை வச்சு வணிகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து கிட்டத்தட்ட அமெரிக்கன் வெளிநாட்டு வர்த்தகம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு டவுன்ஃபாலாக தான் பார்க்குறேன். ப்ளஸ் சைனாவும் ரஷ்யாவும் இப்போ ஒன்று சேர்க்குற மாதிரி நிறைய பிம்பங்கள் வெளியில் வருது. சைனாக்கும் தைவானுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா வந்து உக்ரைன் அடிக்கிற மாதிரி கூடிய சீக்கிரம் தைவான் மேலே சைனா வந்து கை வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய முன்னேற்பாடுகள் நடந்துட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹொண்டுராஸ் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேஷன் வந்து தைவான் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் டைஸ் இருந்தது. அது அந்த நாட்டு பிரதியே வந்து இல்லை எங்களுக்கு வந்து தைவான் கூட டைஸ் வேணாம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ராகுல் காந்தி அவர்களை பேஸ் பண்ணி பாலிடிக்ஸ் பயங்கரமாக இருக்குது. மேபி நிச்சயமாக சொல்லணுன்னா அவர் நடத்தின அந்த யோதோ யாத்திரா, நடந்து போன பாதை யாத்திரை வந்து கிட்டத்தட்ட பீப்புள் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் இந்தியன் பீப்புளுக்கு வந்து தரையில் லோக்கல் பண்ணுற லோக்கல் பாலிடிக்ஸ் தான், தரையில் பண்ணுற அரசியல் தான் உங்களுக்கு எடுபடும். மேபி நான் ஒரு ஹைஃபை அவர் படித்தது வந்து நான் உண்மையாக தான் பேசுவேன், போய் பேச மாட்டேன், இல்லை எனக்கு வந்து மக்களை வந்து ஏமாற்ற தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு மீடியா ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. அது எந்த அளவுக்கு அவருக்கு ஒர்க் பண்ணணும்னு தெரியல. பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா நிச்சயமாக வந்து ஆளும் கட்சி பயந்துருச்சு, அது மட்டும் உண்மை. ஏன்னா அந்த எம்பி பதவி எடுக்கிறதா இருக்கட்டும், அவரை வந்து லைம்லைட் வைக்கிறதா இருக்கட்டும், பட் என்னென்னா இதே வந்து வேறு எந்த கட்சி பண்ணியிருந்தாலும் உடனே வந்து இது ஒரு பெரிய நியூஸ் ப்ராபகண்டாவாக பண்ணியிருக்கலாம். பட் காங்கிரஸ் வந்து இப்போ தான் தட்டி கொடுத்து எந்திரிச்சு வந்து அவங்கள ஓட வைக்கணும். இப்படி ஓட வைக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணால் தான் அடுத்த எலெக்ஷனுக்குள்ளார ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா அப்படின்றத பார்க்கணும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து இந்தியாவில் இருந்துகிட்ருக்கு. பாகிஸ்தான்லேயும் ஸ்ரீலங்காலையும் பர்மாலையும் தாய்லாந்துலேயும் நிறையா ப்ரொட்டஸ்ட்டுகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக வந்து அரசு வந்து ஸ்திரத்தன்மை இல்லாத அரசு இருக்குது. தாய்லாந்தில் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் வந்து பயங்கரமாக நடந்து ஓஞ்சுது இப்போ தான். ஸோ எலெக்ஷனும் கூடிய சீக்கிரம் வைக்கலாமா அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்ரீலங்காவில் ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் இந்த அடக்குமுறைகளும் ஏவப்பட்டு மக்களோட அந்த போராட்ட மண்டலிலிருந்து சரி வாப்பா பொழப்பா பார்க்கும் அப்படின்ற மாதிரி ஓடிட்டுருக்கு. பாகிஸ்தானில் இப்போ தான் அது ஆரம்பிச்சிருக்கு. மேபி இந்த மிடில் ஈஸ்ட் ரீஜன்ஸில் வந்து நிறையா வந்து லெபனானாக இருக்கட்டும், அடுத்தது வந்து இஸ்ரேலாக இருக்கட்டும், ஒரு லா பாஸ் பண்ணுறதுல நிறையா விஷயங்கள் வந்து அந்த இடத்துல பரபரப்பாக பேசப்பட்டுருக்காங்க. ஜெர்மனியில் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க, அவங்களோட சம்பளம் பத்தலை அப்படின்ட்டு. போத் ஆஃப்ரிக்கா ஆஸ் வெல் அஸ் மிடில் ஈஸ்டில் ரம்ஜான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 1 மாதம் அவங்க வந்து தே வில் கன்சிடர் திஸ் ஆஸ் எ வெரி சாக்ரட் அப்படின்ட்டு. ஸோ யாருக்காவது வந்து இந்த மாதிரி மிடில் ஈஸ்டில் டைப் வச்சுருந்தீங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. ஏன்னா தே வில் பி ஹேண்ட்லிங் பிஸ்னஸ் அட் அ வெரி ஆஃபன் டைம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த 1 மாதம் வந்து தே வில் பி கன்சிடர் அஸ் எ வெரி லாயல் பிஸ்னஸ் விட அவங்களோட மதம் ரிலேட்டட் விஷயத்தில் வந்து ரொம்ப காஷியஸாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது மிடில் ஈஸ்டில் அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் அமெரிக்கா, இந்த பிடனுக்கும் ட்ரம்ப்புக்கும் கொஞ்ச நாளாக வந்து லைம்லைட்டில் இருந்த பிடன் வந்து இப்போ கொஞ்சம் பேக் மோடில் போயிருக்கார். ஏன்னா வந்து மேபி அவரோட மெச்சூரிட்டி ஏஜ் அப்படின்றதன் காரணமாக இல்லையா தெரில, இந்த ட்ரம்ப் வந்து இப்போ எப்படி பவர் ஸ்டார் வந்து பயங்கரமாக திடீர்னு லைம்லைட்டுக்கு வருவாரோ அந்த மாதிரி வந்து நிறைய அறிக்கைகள் மூலமாக அவர் வெளில வந்துட்டுருக்காரு. லெட்ஸி அதில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. மிசிசிப்பியில் ஒரு பெரிய சைக்ளோன் வந்துட்டு போயிருக்கு, கொஞ்சம் பாதிப்புகள் சேதாரம் தான். கனடாவும் யூஎஸும் ஒரு பார்டர் அக்ரிமெண்ட், என்னென்னா நிறையா அசைலம் பிழைப்பை தேடி வெளிநாடுகள்லேருந்து இந்த யூஎஸ் ரோட்ஸ் வழியாக கனடாக்குள்ளே போகிற மக்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ அதை வந்து எப்படி வந்து 2 நாடுகளும் போத் கனடா அஸ் வெல் அஸ் அமெரிக்கா வந்து எந்தளவுக்கு வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி டெஃபினெட்லி அந்த ஸ்டிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழ் பிரபல யூடியூப் சேனலில் பேட்டி எடுக்கிறவங்க, பெரிய தொலைக்காட்சியில் பேட்டி எடுக்கிறவங்கள வச்சு ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் நடந்தது அப்படின்ற நிறைய விஷயங்கள் ஓடிட்டு. I just want to make the stand very clear. இப்போ முகமில்லாதவன் அப்படின்றனா நேம் கூட சொல்லாமல் நான் ஒரு பாட்காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 வருஷமாக நடத்திட்டுருக்கிறதுக்கான காரணம் எனக்கு இந்த செய்திகள் மேலே இருக்க ஒரு ஆர்வம். நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள், எனக்கு ரைட்டு தப்புன்னு போகிற சில விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது எல்லாமே என்னோடய பார்வைக்கு உட்பட்டது. நீங்கள் பர்சனலாக என் கூடவே ட்ராவல் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப ஃபன் லவ்விங் கை. நானும் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போனோன்னா அரட்டை அடிச்சுக்கிட்டு ஜாலியாக பார்ட்டி பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுற ஒரு கேரக்டர். ஐ ஹாவ் அ ஃபேமிலி, நல்லா போயிட்டுருக்கு, குழந்தைங்களோடையும் அப்பா அம்மாவோடையும் போயிட்டுருக்கிறது. நான் ரொம்ப அனானமஸ், முகமே இல்லை அப்படின்ற சில விஷயங்கள் சொல்கிறதுக்கான காரணம், முன்னாடி நான் வந்து நம்ம மீடியாவில் வந்து என்ன வேணால் பேசலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லி அதில் நிறையா கேசஸ் வந்து ஆளுகின்ற மத்தியில் ஆளுகின்ற வர்க்கமும் சரி, அப்போதைக்கு ஸ்டேட்டில் ஆளுகின்ற நிறைய பேர்கிட்டருந்து கேஸ் நான் வாங்கியிருக்கேன். தனி மனிதனாக என்னால் வந்து அந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியல. அதனால் டிஸ்க்ளைமர் போட்டுட்டு, முன்னாடி டிஸ்க்ளைமர்லாம் போடாமல் நான் பண்ணிட்டு இருந்தேன், டிஸ்க்ளைமர் போட்டு திஸ் ஆல் மை வியூஸ், பிடிச்சா எடுத்துக்கோங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க அப்படின்ற ஒரு மோடுக்குள்ளார நான் வந்துட்டேன். நான் இதை தான் திருப்பியும் நான் சொல்ல வரேன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த கம்யூனிசம் சித்தாந்தங்கள் மேலே வந்து ரொம்ப ஈடுபாடு உண்டு. உலகம் பொதுவானது, அது எல்லாருக்குமா இருக்கட்டும், ஈக்கா இருக்கட்டும், எறும்பாக இருக்கட்டும், மனுஷனாக இருக்கட்டும், குதிரைக்காக இருக்கட்டும், மானுக்காக இருக்கட்டும், கழுதைக்காக கூட இருக்கட்டும், எல்லாருக்கும் காமனான விஷயம். அதனால் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம், ஆனால் அடுத்தவனுக்கு இல்லாமல் எடுத்துக்கூடாது அப்படின்றதுல வந்து நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து கார்ல் மார்க்ஸ் அவர்கள் எழுதிய தாஸ் கேபிட்டல் புக் மேலே அவ்வளோ இன்பம். உடனே நான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணலாமான்னு உங்களுக்குள்ள தாட் ப்ராசஸ் வந்திருக்கும். எல்லா இடத்துலையுமே ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொன்னால், பாலபாரதி அம்மா சிட்டிங் எம்எல்ஏ வருவாங்க, அவங்க மேலே எந்த குறையுமே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு வந்து அடுத்தடவு எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு சீட்டே கொடுக்கல. எல்லா இடத்துலையும் ஏற்றத்தாழ்வு இருக்குது, இன்க்ளூடிங் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாலையும் கூட. ஓகேங்களா, அதை நான் தெளிவாக இந்த இடத்துல வச்சிடுறேன். ஸோ அதே மாதிரி தான் அந்த ஆப்ரேஷனில் இருக்கக்கூடிய, அதுவும் சில பேட்டிலாம் வந்துச்சு, லவ் குரு மாதேஷாக இருக்கட்டும் இல்லை ஐயப்பனாக இருக்கட்டும், நிறையா பேர்கள் வந்தது, குறிப்பாக அந்த சவுக்கு சங்கர் அவர்கள் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. எல்லாருமே இன்க்ளூடிங் நம்ம வந்து பெரிய லெவலில் பார்க்கப்பட்ட மிஸ்டர் ரங்கராஜ் பாண்டேவா கூட இருக்கட்டும், கருப்பழனி அப்பன் ஐயா, எல்லாருமே வந்து அவங்களோட பொழப்பை பார்க்குறாங்க. இந்த மாதிரி சில கருத்துக்கள் சொன்னால் அவங்களுக்கு சில ஆதாயங்கள் நடந்துகிட்ருக்கு, அதுதான் ஒரு விஷயமே தவிர, மற்றபடி நாட்டை திருத்தணும், ஊரை திருத்தணும், உலகத்தை திருத்தணுன்றதை யாரும் படைக்கப்படலை, இன்க்ளூடிங் மீ. எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை நான் பொது வெளியில் சொல்கிறேன், அது உங்களுக்கு நல்லா இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், இன்டெலிஜென்ட்டாக பார்க்கக்கூடிய நிறையா மக்கள் இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணும்போது, ஐயே என்னடா இவனெல்லாம் ஒரு ஆளாக நினச்சிட்டு இருந்தோமே அப்படின்ட்டு, இந்த மாதிரியான ஹீரோ ஒர்க்ஷிப்பிங் மோடுக்கே நீங்கள் போகாதீங்க. நாலு பேர் நாலு விஷயம் சொன்னால் அவனை வந்து ரொம்ப அறிவாளி அப்படின்னு நினச்சிக்காது. ஏன்னா நான் ரொம்ப அறிவாளின்னு நினச்சிட்டு இருந்த நிறைய பேர் எவ்வளோ முட்டாளாக இருக்காங்க அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நடுநிலை அப்படின்றது எதுவுமே கிடையாது, ஏதாவது ஒரு பக்கம் சாஞ்சு நிற்கிறது தான் நடுநிலை உண்மையாக. இப்போ டிஎம்கேவா ஏடிஎம்கேவா பிஜேபியா காங்கிரஸா இல்லை திரிணாமுல் காங்கிரஸா இல்லைனா வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவா, இந்த மாதிரியான நிறைய பக்கம் வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறதன் மூலமாக அவங்க சொல்லுகிற எல்லா கருத்துக்கும் நம்ம காது கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் நம்மளோட ஸ்டாண்டை வந்து அவங்க மூலமாக நிலைநிறுத்திக்கலாம். அதுதான் வந்து அந்த கூட்டணி கட்சிகள் தர்மன்ற காரணத்தில் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன்ஸ் காரணமாக நீங்கள் யாரையாவது ஐயோ இவனாலாம் நல்லவன் நினச்சிட்டு இருந்தோம், கெட்டவன் நினச்சிட்டு இருந்தோம், ஒருத்தம் பாரு எவ்வளோ திமுறா பேசுகிறேன், நம்ம பாரு கண்ணீர் விட்டு அழுகிறான் அப்படின்ற எல்லாமே நடிப்பு தான். அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜாக தான் இதை நீங்கள் பார்த்துட்டு இதை நீங்கள் கடந்து போகணே தவிர, இதை வந்து நீங்கள் ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணி ஐயோ பாவம் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளாரெலாம் போகாதீங்க. எல்லாருக்குமே ஒரு காலம் வரும், சில பேர் அதை தெரிஞ்சு பண்ணுவாங்க, சில பேர் தெரியாமல் பண்ணுவாங்க. சுரிஞ்சு விட்டு ஹீரோவாக்கி விட்ட கேரக்டர்லாம் நிறையா வந்து நம்ம ஊர்லேயும் இருக்குது, ஃபாரின்லேயும் இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிட்டு அந்த டாபிக் அப்படியே விட்டுருவோம். ஜாலியாக சந்தோஷமாக உங்களுக்கு என்ன கரெக்டாக போடுதோ அதை மட்டும் நீங்கள் கிராஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க, இன்க்ளூடிங் என்னோடய ஷோவையும் சேர்த்து. உங்களுக்கு இது சில நான் கொடுக்குறதே வந்து இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு, இதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கோங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உலகத்தில் நடந்திருக்கு. இந்த ஊரில் இதை பண்ணதுக்கு இந்த மாதிரியான தண்டனை கொடுத்தாங்க, ஆனால் அதே தப்பை இன்னொருத்தர் பண்ணார், அவருக்கு வந்து எம்பி பதவி கொடுத்தாங்க அப்படின்ற கான்செப்டோட என்னோடய கதையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ வந்து டீட்டெயில்டாக எந்தெந்த ஊரில் என்னென்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஜப்பானில் பெரிய லெவலில் எந்த நியூஸஸும் இல்லை. ஜப்பானோட அரசியல் பிரமுகர் யுக்ரைன் போயிருக்காரு, சைனாவோட அதிபர் ரஷ்யா போயிருக்காரு. இதுக்கு பின்னாடி நிறைய பொலிட்டிக்கல் ஜியோ டென்ஷன்ஸ் இருக்குது. நியூசிலாண்டை சேர்ந்த ஃபாரின் மினிஸ்டர் வந்து சைனா கூட இருக்கக்கூடிய டைஸை வந்து எந்தளவுக்கு டெவலப் பண்ணலாம் இல்லை கட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் குறிப்பாக நியூசிலாண்டோட ஃபாரின் மினிஸ்டர் நானியா மஹூதா, நிச்சயமாக இவங்க வந்து யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் ரஷ்யன் டெட்லி இன்வேஷன் ஆஃப் கிவ் யுக்ரைனில் வந்து பண்ணதுக்கு வந்து உலக லெவலில் ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாங்காங் விஷயத்தில் சைனா நடந்துக்கிறது, தைவான் விஷயத்தில், அதுவும் குறிப்பாக அந்த சவுத் சைனா சி அவங்க பீரியடில் தைவான் பக்கத்தில் இருக்க இடத்துல வந்து நிறைய விதிமுறை மீறல்கள், ஃபார் எக்ஸாம்பிள் தைவானோட பேஸ்குள்ளார போய் பண்ணுறது, அவங்கள வந்து கொஞ்சம் பதட்டத்தில் வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சரி வரல அப்படின்றத வந்து வந்து சைனாவில் இருக்கக்கூடிய மினிஸ்டர் முன்னாடியே மீட்டிங்லேயே போய் தெளிவாக சொல்லிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் அந்த அவங்க அந்த மேடமோட நீங்கள் ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தனா பாருங்கள், அழகாக ஒரு டாட்டு அவங்க தாடை கீழே போட்டுட்டு ரொம்ப அற்புதமாக வந்து அவங்களோட ஸ்பீச்சை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ப்ளீஸ் டூ கோ அண்ட் செக் அபவுட் நியூசிலாண்ட் ஃபாரின் மினிஸ்டர் நானியா மஹூதா அப்படின்றவங்கள. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அப்படியே தாய்லாந்து போயிடலாம். யார் யாரெல்லாம் இந்த சம்மரில் தாய்லாந்து போகிறோம்னு நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்களாம் தயவு செஞ்சு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கன்சிடர் பண்ணுங்கள். மே மாதம் அங்கே எலெக்ஷன் வந்தாலும் வந்துடும், நிறைய இடங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. அதனால் ப்ளீஸ் கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணுங்கள், முன்னாடியே போயிட்டு வந்துடுங்க. ட்ராபிக்கல் கிளைமேட் தான், கிட்டத்தட்ட கேரளா கிளைமேட்டும் தாய்லாந்து கிளைமேட்டும் ஒரே மாதிரி இருக்கும். முன்னாடி ஒரு தடவை போயிட்டு வந்தேன் அப்படின்ற காரணத்துக்கு இதை நான் பதிவு பண்ணிடுறேன். மேபி இப்போ ப்ரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய பிரயூத் தான் திருப்பியும் வந்து ப்ரைம் மினிஸ்டராக வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 400 இடத்துல அவங்க வந்து போட்டி விடுறாங்க. அவங்களோட எல்லா கேண்டிடேட்டையும் வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்தி வச்சுருக்காரு. 50-50 கேட்டகரியில் தான் இருக்குது. பட் இவர் என்ன சொல்கிறாரு, இப்போ நாங்கள் என்ன பணி செஞ்சிட்ருக்கோமோ அந்த பணியை வந்து நிச்சயமாக தொடருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஏன்னா இப்போ தான் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு ஸ்திரத்தன்மையில் தாய்லாந்து ரன் ஆகிட்டுருக்கு. பக்கத்தில் இருக்க நாடு மியான்மர் ஆங் யுங் ஷுய் அப்படின்ட்டு நோபல் பீஸ் ப்ரைஸ்லாம் வாங்கினாங்க. ஆனால் இந்த ஜினோசைட் அப்படின்றது வந்து இந்த முஸ்லீம் மதத்தினர் மேலே மிகப்பெரிய அளவில் வந்து இந்த மியான்மரில் வந்து கட்டவிழிக்கப்பட்டது. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து நம்ம தமிழர்கள் நிறைய பேர் பர்மாவில் இருந்தவங்க, பர்மா காலனி உருவான கதை அப்படின்ட்டு நீங்கள் தேர்ந்தீங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் தெரியும். இன்னும் அங்கே மிலிட்ரி ரூல் தான் ஓடிட்டுருக்கு. ப்ளஸ் இன்னும் அந்த ஆங் யுங் ஷுய் அப்படின்றவங்க வந்து வீட்டு சிறையில் தான் இருக்காங்க. தைவான் யுஎஸ் பீப்புள்ஸை வந்து யுஎஸோட மிகப்பெரிய கன்சல்டேட்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஊரில் வந்து வரவேற்கிறாங்க. இந்த சைனாவோட டென்ஷன், இந்த ஏரியா டென்ஷன் காரணமாக அவங்க வேறு வழியில் ஒரு சின்ன நாடு அவங்க யாருக்காவது சப்போர்ட் பண்ணணும். இதே தான் இந்த ரஷ்யா உக்ரைனில் நடந்தது. உக்ரைன் வந்து ரஷ்யன் பார்டரை சேர்ந்திருந்தாலும் இந்த நேட்டோ நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் கிட்டத்தட்ட இந்த வேர்ல்டு வார் டூ டைமில் ஃபார்ம் ஆனது. 1942 ஒரு 30 கண்ட்ரி ஆஃப் யூரோப் அண்ட் நார்த் அமெரிக்கா எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து காப்பாற்றுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரிட்டனாக இருக்கட்டும், இல்லை ஜெர்மனாக இருக்கட்டும், இல்லை கனடாவாக இருக்கட்டும், இல்லை குட்டி குட்டி நாடுகளான ஸ்பெயின், இந்த மாதிரிலாம் என்ன நினைப்பாங்கன்னா நேட்டோ இருக்கிறதுனால தான் நம்ம நாட்டு மேலே வந்து யாருமே வந்து போர் தொடுக்க வரல அப்படின்ற ஒரு விஷயம். இதை வந்து கிட்டத்தட்ட இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரிபப்ளிக் யூஎஸ்எஸ்ஆர் உடையறதுக்கு வந்து மிகப்பெரிய காரணமாக நடந்தது. சின்ன சின்ன நிறைய நாடுகள் இதன் மூலமாக வந்து வந்துச்சு. அது வந்து ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி. அதுலேருந்து ஓரளவுக்கு மீண்டு வந்துட்டாங்க. பட் அந்த யூஎஸ்எஸ்ஆர் உடையாமல் இருந்தாங்கன்னா யூஎஸ் வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அந்த பீரியடில் வந்து டெக்னாலஜிலையும் சரி, இல்லை ஸ்பேஸ் ரிசர்ச்லையும் சரி, இல்லை நிறையா ஜேர்னல்ஸ் பப்ளிஷ் பண்ணுறதுலையும் சரி, ரஷ்யா வந்து வேறு லெவலில் போயிட்டு இருந்தாங்க. இப்போ யூஎஸ்எஸ்ஆர் ரஷ்யா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் உடஞ்சதுனால சின்ன சின்ன நாடுகளுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தாலும் இது ஒட்டு மொத்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து மிகப்பெரிய வல்லரசாக மாறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக ஆச்சு. பட் இவங்க வந்து ரஷ்யாவை பார்த்தாங்களே தவிர சைனாவை கோட்டை விட்டாங்க. மேனுஃபேக்சரிங் செக்டரை வந்து சைனா வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஸ்ட்ராங் ஹோல்டில் பண்ணதுனால இப்போ உலகத்தோட மிகப்பெரிய சப்ளையர் அவர் தான். சைனாவை நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சரி, நீங்கள் இங்கே வந்து இந்தியாவில் வந்து இல்லை சைனாவே பொருட்களை தடை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செமிகண்டக்டர் நீங்களே மேனுஃபேக்சரே பண்ணாலும் சரி, நீங்கள் ஏதாவது சைனா கிட்ட டிபெண்டன்சி இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி அவங்கக்கிட்ட மார்க்கெட் லீடர்ஸு நம்ம சொல்லலாம். ஏன்னா சைனா கூட நம்ம பீட் பண்ணி நம்ம அவங்களோட ப்ரொடக்ஷன் ஸ்டேஜுக்கு வரதுக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளோ ஃபாஸ்ட்டானாலும் ஒரு 30 வருஷம் ஆகும். அந்த 30 வருஷத்துக்கு அவங்க டெக்னாலஜி அட்வான்ஸ் பண்ண நம்மளோட ஒரு 100 வருஷம் அட்வான்ஸ்டாக போயிடுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் வந்து நம்ம கிட்ட சொல்லிக்கலாம் நிறைய இருக்கு அப்படின்ட்டு. பட் சைனா கிட்ட இருக்கிற மாதிரி இந்த ஆர்ட் மேன் கிராஃப்ட் மேன்ஷிப் வந்து கிடையாது. சைனா ப்ராடக்ட் நம்ம கிண்டல் பண்ணிக்கலாம், ஆனால் சீப்பான ப்ராடக்ட் நம்ம தான் கேட்டு வாங்குறோம் அப்படின்றத சொல்லணும். நிறைய வந்து மெக்னிஃபிஷன் ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க கிட்ட இருந்து இருக்கு. 40 வருஷம் 50 வருஷம் ஓடுறதுலாம் இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க இந்த வாட்சஸ்லாம் நீங்க எடுத்துக்கலாம். இன்னும் கூட ஒரு பேட்டரி கூட மாத்தாம நிறைய வாட்சஸ் நீங்க பார்க்கலாம். அதெல்லாம் இன்னும் நம்ம ஆளுங்க வந்து இன்னும் மைல்ஸ் கோ அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லிக்கணும். ஸோ அதை தாண்டி என்ன நியூஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா, ஸ்ரீலங்காவில் ஓரளவுக்கு எக்கனாமி இப்போ தான் ரிவைவ் ஆகிருக்கு. மக்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் மோட்லேருந்து சரி வேறு வழி இல்லை நம்ம இதை வச்சு தான் வாழணும் அப்படின்ற ஒரு மோடுகிட்ட போயிட்டுருக்காங்க. இந்த நார்த் கொரியா எப்பயுமே வந்து அவங்களோட இருப்பை வந்து உலகத்துக்கு வந்து எப்போ பார்த்தாலும் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இல்லைனா எப்போ வேணால் வந்து சைடில் இருக்கவங்க அடிச்சிருவாங்க. அதனால் தே ஹேட் இப்போ ரீசெண்டாக வந்து கடலுக்கடியில் ஒரு நியூக்ளியர் பாம்ப் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்காங்க. லெட் சி ஹவு திங்ஸ் ஒர்க்ஸ். ஆல்மோஸ்ட் பிலிப்பைன்ஸும் வந்து சைனா கூட வந்து இந்த மேரிடைம் இந்த கடல் சார்ந்த பிரச்சனைகளை வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. பாகிஸ்தானில் பயங்கரமாக வந்து எக்கனாமி டவுன் ஆகிருக்கு. ஃபியூல் ப்ரைஸஸ்லாம் வந்து பயங்கர உச்சத்தை தொட்டுட்ருக்கு. கிட்டத்தட்ட பாகிஸ்தானில் சம்பாதிக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஜாஸ்தியாக காசு கொடுக்குற மாதிரி இருக்காங்க. டியூ டு இந்த பொலிட்டிக்கல் எந்த எந்த பார்ட்டியும் இல்லாமல் அவங்க எடுக்கிற விஷயங்களை இவங்க போஸ்ட் பண்ணுறது, இவங்க எடுக்கிற விஷயங்களை அவங்கள போஸ்ட் பண்ணுறது, இராணுவ தலையீடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது தான் வந்து இதுக்கான மிகப்பெரிய காரணம். ஸோ இதெல்லாம் விட்டு நம்ம ஊருக்கு வந்துடும். நம்ம ஊரில் மிகப்பெரிய அளவில் பார்த்துட்ருக்கப்பட வேண்டியது இந்த ராகுல் காந்தி அவர்களோட நியூஸும் சரி அரெஸ்ட்டும் சரி, காங்கிரஸே இல்லாமல் மற்ற ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்ததா நிச்சயமாக அவங்க வந்து போராட்டங்கள் வந்து பயங்கர லெவலில் வெடிச்சிட்ருக்கோம். இந்நேரம் போராட்டம் நடந்து ஓரளவுக்கு ஒரு அஜெண்டா கிஜெண்டா ஏதாவது போட்டிருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த காங்கிரஸ் அப்படின்றவங்க மேபி தூங்கி எந்திரிச்சு திங்கிழமை தான் போராட்டம் ஸ்டார்ட் பண்ணுறோன்றாங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ராகுல் வந்து போர்ட்ரே பண்ணுறதுக்கு. ராகுல் எனக்கு இன்னமும் பிடிச்சிருக்கு இந்த பாத யாத்திரை போனதுலேருந்து. அந்த மனுஷன் ஒரு கிளாஸாக இருக்கார். என்னென்னா தரையில் இறங்கி பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மனுஷன் விரும்பலை. பட் அந்த மாதிரியான பீப்புளை தான் வந்து நம்ம நாட்டு மக்கள் வந்து ரொம்ப விரும்புவாங்க. போகிற போக்கில் அடிச்சு விடுறது, கதைகளை சொல்கிறது, ரொம்ப உண்மையாக பேசினா, அதாவது அரசியலை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க நீ உண்மையாக பேசக்கூடாது ஆனால் பொய்யை மறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம ராகுல் காந்தி கிட்ட குறையுது அப்படின்னு இருக்கலாம். மேபி நீங்கள் ஒரு லாஸ்ட் ஒரு 3 or 4 இயர்ஸில் அவர் எந்த அளவுக்கு மெச்சூர் ஆகிருக்கார் அப்படின்னு பார்க்கும்போதே அது தெரியுது. ஈஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு சே லாக்டவுன் போடுங்க, பார்டர்ஸை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து நமஸ்தே ட்ரம்ப் நடக்குதுன்றதுக்காக சமோசாவில் இத்தனை வெரைட்டி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. அதன் காரணமாக நிறைய விஷயங்கள் நடந்தது. அதுக்குள்ளார போனால் அது மணிக்கள் போகாதாது அந்த ஒரு கோவிட் அப்படின்ற ஒரு கேரக்டரை பேசினாலும் இந்த வேக்சின் ரிலேட்டட் திங்ஸை பற்றி பேசினாலும் இதை இதுக்கு மேலே பேசினா எனக்கே கூட கேஸ் விழுந்துடும் அப்படின்ற ஒரு ஃபியர் ஃபேக்டரும் என்கிட்ட இருக்குது. ஏன்னா நானும் சாதாரண மனுஷன் தானே. ஸோ அதையும் நம்ம சொல்லிக்கணும். ஸோ நிச்சயமாக இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கணும். இந்த ஆளுகின்ற பாஜக அரசாங்கங்கள் மேலே அதிருப்தியில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் இதை வந்து ஒரு ஒரு யூனிக் ஃபேக்டராக எடுத்து இப்போ மம்தா பானர்ஜி குரல் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்ரெடி அலையன்ஸில் இருக்கக்கூடிய திமுக பிரஜைகள் சிலர் வந்து குரல் கொடுத்துருக்காங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி கேரளாவிலேருந்து இந்த மாதிரி லெஃப்ட் ஃப்ரண்டியர்ஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து ஒன்று சேர்ந்தா தெர் மேபி சம் பயம் காட்டலாம். மற்றபடி இப்போ ப்ராக்டிக்கலே ஸ்பீக்கிங் பண்ண போனால் பிஜேபி கிட்ட இந்த பணமும் சரி மீடியா ஸ்ட்ரென்த்தும் சரி பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. அதெல்லாம் பெனிட்ரேட் பண்ணி வரணும்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க தொடர்ந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதன் மூலயமாக டெஃபினெட்லி ஒரு கிராக் டவுன் பார்க்கலாம். இட் நாட் ஈஸி டாஸ்க். எனக்கு தெரிஞ்சு 2024 எலெக்ஷனில் இந்த கேசஸ் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை உண்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யார் யாரெல்லாம் மிடில் கிளாஸ் பட்ஜெட்டை ஒரு தடவை இரண்டு தடவை பார்த்துக்கிட்டீங்க, நிறையா வந்து காலி டப்பாக்கள் இருக்குது. போன தடவை அந்த பட்ஜெட்டையே லைட்டாக பெயர் திருத்தம் பண்ணி விட்டுருக்காங்களே தவிர மற்றபடி டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு இதில் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. டேக்ஸ் கட்டாதவங்க இல்லை பெரிய அளவில் வந்து டேக்ஸை ஏய்க்கிறவங்களுக்கு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பெரிய அளவில் சொல்கிற மாதிரி இல்லை. தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க, அதே அப்படியே டிட்டோ காப்பி தான் அடிச்சிருக்காங்க. இந்த தகுதி வாய்ந்த குடும்ப தொழில்களுக்கு இந்த 1000 ரூபாய் ஊதியம் அப்படின்ட்டு அதுக்கு ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஆஸ் ஆல்ரெடி செட் கெசட்டில் வர்றது எதுவுமே வந்து சட்டமாகாது. அதனால தான் வந்து இப்போ நீங்கள் போய் 15 லட்சம் ரூபாய் நான் வந்து ஒருத்தருக்கு தரேன் அப்படின்னு சொன்ன வீடியோவை காட்டி ஏன் பண்ணலன்னா, ஆமாம் நாங்கள் பண்ணுவோம், இதை ஒன்றும் சட்டமாக்கப்படலையே, யார் வேணால் எது வேணால் சொல்லலாம், ஆனால் அதெல்லாம் நடைமுறைக்கு வருமா அப்படின்றது தெரியல. ஓரளவுக்கு இந்த ரஷ்யா யுக்ரைன் வார் காரணமாக டாலரோட விலை வந்து ஓரளவுக்கு இதாக இருக்குது. ஆனால் நம்மளோட ருப்பியோட இது வந்து ரொம்ப வீக்காக ஓடிட்டுருக்கு. ஏன்னா இப்போ நம்ம கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த ஆயில் வந்து நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ரிலையன்ஸ் அப்படின்ற மிகப்பெரிய ஆள் வந்து ரஷ்யன் ஆயில்ஸே வந்து சுத்திகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிகப்பெரிய அளவில் வந்து பணங்களுக்கு குறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஸ்டில் பெட்ரோல் வந்து ஆல்மோஸ்ட் 100 ரூபாயில் தான் ஸ்டேபிளாக இருக்குது. நான் லட்டில் வைக்கலடா நட்டில் வச்சேன் அப்படின்ற மாதிரி மாதம் மாதம் ஏறுகின்ற இந்த கேஸ் பில்லை பார்த்தாலே தெரிஞ்சிடலாம். மற்றபடி இவங்கெல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறாங்க. பட் ஆனால் நத்திங் இந்த ரேட். இதை நான் திருப்பியும் இன்னொரு தடவை பண்ணுறேன். இப்போ இந்த பிஜேபி கவர்மெண்ட்டே போய்ட்டு நாளைக்கு காங்கிரஸோ வருதோ இல்லை தேர்ட் பார்ட்டி ஃப்ரண்டியரோ தேவகுடா மாதிரியோ ஐக்கிய குஜரால் மாதிரி யார் வந்தாலும் சரி, இந்த நிலைமை தொடர்ந்துட்டு தான் இருக்கும். உங்களோட லைஃபை நீங்கள் எப்படி பெட்டர் பண்ணுறதுக்கான வருமானம் ஈட்டக்கூடிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக இறங்குங்க. அதுதான் காப்பாற்றுமே தவிர, இல்லை தனி உருவனில் சொல்லுவார்ல கெஜ்ரிவால் வந்தால் மாறிடும், அப்துல் கலாம் வந்தால் மாறிடும்லாம் மாறவே மாறாது. ஏன்னா அரசாங்கங்களுக்கு நீங்கள் முக்கியமோ இல்லையோ நீங்கள் கட்டுற வரி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து அவங்களோட பரப்புரையில் வச்சு நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட அஜெண்டாக்கு இதை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்றத சொல்கிறோம். அதையும் தாண்டி பெருசாக இந்தியன் ஜியோகிராஃபிக்கலில் எதுவும் இல்லை. மீடியாவில் நிறைய விஷயங்கள் மறக்கப்படுது அப்படின்றதையும் நம்ம சொல்லணும். மிடில் ஈஸ்டில் முக்கியமாக 3 விஷயம் நடந்திருக்கு. இந்த சிரியாவில் வந்து ஈரான் பேக்ட் குரூப்னு யூஎஸ்ஆல சொல்லக்கூடிய குரூப்ஸ் வந்து யூஎஸ் காரங்களோட பேஸ் மேலே ட்ரோன்ஸ் வச்சு ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பிடன் வந்து வார்னிங் கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து ஈரான் சைட்லேருந்து இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதே டைம் ரஷ்யா வந்து ஆப்வியஸ்லி இந்த உக்ரைன் மேலே வால் தொடுத்ததுலேருந்து இந்த ஃபுட்பால் ஃபீஃபான்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து ரஷ்யா டீம்ஸ் எல்லாத்தையுமே புறக்கணிச்சிட்டாங்க. அதன் காரணமாக அவங்க எந்த கேமுமே விளையாடல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ யூரோப்பியன் ஃபுட்பால் ரீஜனில் இருந்து ஏஷியன் ஃபுட்பால் இதுக்குள்ளார என்ட்ராகி உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், ஈரான் கூடலாம் வந்து ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆடிட்டுருக்காங்க. இப்போ ரஷ்யா அவங்களோட ஓன் கிரவுண்டில் ஈராக்கை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, வாங்க நீங்கள் கேம் ஆடலின்ட்டு. இதையும் தாண்டி மிடில் ஈஸ்டில் பெருசாக பேசப்படுறது வந்து இஸ்ரேல். இஸ்ரேலில் என்ன பண்ணியிருக்காரு, ப்ரைம் மினிஸ்டர் நெட்டியாவு வந்து என்ன சொல்லியிருக்காரு, சிம்பிளாக ஹைகோர்ட் கொடுக்குற ஆர்டரை வந்து கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணணும்னு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்ற ஒரு பாலை வந்து பாஸ் பண்ணுறாரு, ஒரு பில் வந்து பாஸ் பண்ணுறாரு. அதுக்கு வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 weeks வந்து பெரிய லெவலில் போராட்டங்கள் வெடிச்சிட்ருக்கு. அதிகாரங்கள் வந்து கோர்ட்டு கிட்ட இருக்கணும், கவர்மெண்ட் தப்பு பண்ணிச்சுன்னா அதை கேள்வி கேட்குற அதிகாரம் வந்து கோர்ட்டுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு இவர் என்ன சொல்கிறாரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஏன் வந்து கோர்ட் வந்து எழுதப்பட்ட சட்டங்களுக்கு நாங்கள் சொல்லணும் அப்படின்ட்டு. பட் அந்த நாட்டோட சட்டத்தை நான் ஒழுங்காக படிக்கல, நம்ம மாதிரி அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்டை போட்டு சட்டத்தை மாற்றுறதுக்கான ரைட்ஸ் அங்கே இருக்கான்னு தெரியல. டெஃபினட்டாக நான் இதை உங்களோட பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆஃப்ரிக்கா ரீஜனில் பெரிய லெவலில் எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் இல்லை, ஏன்னா ருட்டீனாக அங்கே நடக்கிறது வந்து பஞ்சம் இதுதான் ஒரு மெயின் ஃபேக்டர். நிறைய இடத்துல தண்ணி இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய வறுமை சொல்லப்படுவாங்க. இது எல்லாமே வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப வளமான இருந்த நாட்டில் ஒரு நாடு வந்து ஆப்பிரிக்கா. இந்த அதிகார ஒழுங்கம் அடித்த மிகப்பெரிய கொள்ளையில் சிக்கி சின்னாமின்னமான ஊர் அது. இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கண்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் காங்கோ, கேபான், இந்த மாதிரி இடத்துல வாங்க நீங்கள் பயங்கரமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டலில் கூப்பிட்டுருக்காங்க. நிறைய இந்தியன் பீப்புளுக்கு வந்து வாழ்வாதாரமாகவும் அது அமைஞ்சிருக்கு அப்படின்றது இந்த இடத்துல நம்ம சொல்லியாகணும். பட் என்னாலும் ஒரு 30 வருஷம் தொடர்ந்து பார்க்கும்போது நிறைய ரிசோர்ஸஸும் அந்த நாடு இழந்திருக்கும் அப்படின்றதான் உண்மை. நெக்ஸ்ட் அப்படியே யூஎஸ் அண்ட் கனடா நியூஸ் போயிடலாம். அமெரிக்கா அண்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட் இப்போ வந்து கனடாவில் இருக்கார், ஜஸ்டின் ட்ரூடோ கூட நிறைய பேக்ட் இருக்குது. அதில் முக்கியமான பேக்ட் வந்து அந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் வந்து கனடா நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து அமெரிக்கா வந்து மிகப்பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஐபிஎம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஐபிஎம் இஸ் கோயிங் டு இன்வெஸ்ட் ஹியூஜ் லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் கனடா. ஸோ வளமான எதிர்காலம் கனடாவுக்கு தெரியுது. பட் அங்கே இருந்தாலும் அந்த ரியல் எஸ்டேட் செக்டர் வீடு வந்து பயங்கர உச்சத்தை தொட்டதுனால நம்ம இந்தியன்ஸ் வந்து கனடாவில் வீடு வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டமே அவங்க போட்டாங்க. அப்புறம் ரீசெண்டாக அந்த சீக் மதத்தை சேர்ந்தவர்கள் வந்து கலிகிஸ்தான் அப்படின்றது வந்து அவங்களோட கனவு தேசம், சீக்காக ஒரு நாடு வேணும் அப்படின்றத சொல்லிட்டு கனடாவில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி மேலே வந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட வண்டியெல்லாம் உடைச்சிட்டு உள்ளார போயிட்டு இந்தியன் ஃப்ளாகை இறக்கிட்டு கலிகிஸ்தானோட அந்த ஃப்ளாகை ஏற்றுனாங்க. இதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து எப்படி நீங்கள் இதை விட்டீங்க, அந்தளவுக்கு செக்யூரிட்டி பிரீச் இல்லாமல் விட்டீங்களா, எங்களோட ஆளுங்களோட உயிர் என்னாது அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து வரும் வாரத்தில் நான் டெஃபினட்டாக இதை பற்றி நல்லா படிச்சுட்டு இதில் என்ன உண்மை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கருத்துக்கள் தெரிவிக்கிறது என்னோடய வாடிக்கை இல்லை அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ராக்ஸம் லோட் அப்படின்ற ஒரு ரோடு வந்து சவுத் அமெரிக்கா, பிரேசில், பெரு, வெனுசுலா, மெக்சிகோ இந்த மாதிரி இருக்கிற நாட்டிலேருந்து வரக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப தூரம் நடந்து இந்த நார்த் அமெரிக்கா பார்டர் வழியாக யூஎஸ்ஏயும் கனடாவும் கரெக்ட் பண்ணுற அந்த ரோட்டில் போயிட்டு தஞ்சம் புகுறாங்க. ஏன்னா நாங்கள் வந்து தஞ்சம் தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஹெட்டாக்காக போத் வந்து கனடாவுக்கும் இருக்குது, யூஎஸ்க்கும் இருக்குது. ஸோ அதை வந்து இந்த இடத்துல வந்து பண்ணணும், இத்தனை பேருக்கு மேலே எடுக்கக்கூடாது, யாரும் வராதிங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு நாட்டு பிரஜையும் சொல்லிட்டுருக்காங்க. குறிப்பாக அமெரிக்காவில் வந்து மிசிசிப்பியில் வந்து ஒரு மிகப்பெரிய சூறாவளி காரணமாக அந்த ஊரே வந்து அலங்கோலப்பட்டு கிடக்கு. நம்ம பிடன் வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, ஒரு 25 பேர்கிட்ட தவறியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய நியூஸ் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது. அது என்னென்னா, ஃப்ளோரிடா மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியோட தலைமை ஆசிரியரை இடைநீக்கம் செஞ்சுருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th grade 11 வயசு இல்லை 12 வயசு படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மிக்கஞ்சலோட டேவிட் அப்படின்ற ஒரு ஸ்டாச்சுவை, ஒரு அந்த ஸ்டாச்சுவோட ஃபோட்டோவை வந்து அந்த பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இது வந்து வருஷம் நடக்கிறது தான். பட் என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோவை நாங்கள் காட்ட போகிறோம் அப்படின்றத கன்சிஸ்டன்ட் வந்து அந்த பேரண்ட்ஸ் கிட்ட சம்மந்தம் வாங்கியிருக்கணும். அந்த மாதிரி சம்மந்தம் வாங்கினாமலே இதை காட்டினதுனால அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்களோட பெற்றோர்கள் இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக காட்டி இந்த பசங்களுக்கு ஆபாசமான சில ஃபோட்டோக்கள் காட்டியிருக்காங்க அப்படின்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணி அவங்கள வந்து அந்த வேலையிலேருந்து தூக்கியிருக்காங்க. இதில் ஒரு வேதனை தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரின்ஸிபல் இப்போ தான் வந்து 11 மாதம் ஆகுது, அவங்களுக்கு அந்த சட்டங்கள் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றதும் அவங்க சைடில் வச்சுருக்காங்க. இந்த புஸ்தகத்தோட இமேஜை காட்டின அந்த வாத்தியாரையும் இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பிரின்ஸிபல் வந்து வேலையை விட்டே தூக்கிட்டாங்க அப்படின்னு தான் தெரியுது. எந்தளவுக்கு வந்து பேரண்ட்ஸோட வாய்ஸ் வந்து அந்த ஸ்கூல் மத்தியில், இதுவும் குறிப்பாக என்னென்னா அந்த மாகாணத்தோட கவர்னரே சொல்கிறாரு இந்த மாதிரியான விஷயங்கள் இனிமேட்டு நடக்காது, இது வந்து ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட விஷயம் விஷயம் இல்லை, ஒரு மிகப்பெரிய தவறு நடந்துருச்சு, தெரியாமல் ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மாதிரியான கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸை வந்து இதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சொல்லும் போது பெற்றோர்களோட சம்மந்தம் நிச்சயமாக தேவை அப்படின்றதும் சொல்லிட்டு இந்த டேவிட்டோட ஃபுல் படத்தையும் காட்டாமல் மார்பளவு இருக்கக்கூடிய படத்தை மட்டும் காட்டலாம் அப்படின்றதையும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான சட்டங்கள் நம்ம ஊரில் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் யோசனையாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஆசிரியர் கையிலேருந்து பெரம்பை வாங்கிட்டாங்க. பட் இதில் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னெல்லாம் வாத்தியார் அடிக்காத இடமே கிடையாது, லிட்டர்லி அவர்கிட்ட டியூஷன் சேரலன்றதுக்காகலாம் வச்சு வெளுத்த வாத்தியார்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பார்க்கும்போது அவங்கெல்லாம் வந்து எங்களோட ஷோல்டர் ஹைட் தான் இருக்காங்க. வயசாகி போய் என்ன பார்க்கணும், எப்படி இருக்கிற, நல்லா இருக்கியான்னு கேட்குற தோணும் போது நீங்களாம் என்ன என்ன அடி அடிச்சிருக்கீங்கன்னு தோணுது. பட் கடந்து போகிறது தான் வாழ்க்கை அப்படின்ட்டு இது ஒரு கேரக்டர் இருக்குது. இன்னொரு சைடு வந்து என் குழந்தைங்களை எப்படி நீங்கள் திருத்தலாம் அப்படின்ட்டு பசங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நிறைய பெற்றோர்கள் பார்க்குறேன். இது வந்து பேரண்டிங்கில் பேட் பேரண்டிங் குட் பேரண்டிங் அப்படின்ற கிளாஸிஃபிகேஷனை தாண்டி நிறைய உளவியல் ரீதியான மாற்றங்களுக்குள்ளார நம்மளோட சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். இந்த இன்சிடெண்ட் ஏன் நான் உங்ககிட்ட சொன்னேன்னா, இந்த மாதிரியான சட்டங்களுக்கு வந்து இந்த மாதிரியான மேலை நாடுகளில் மதிப்பு ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வியூஸ் எப்படி நான் விட்டேன்னு தெரியல. த வேர்ல்டு ஹாப்பியஸ்ட் பிளேஸ் அப்படின்ட்டு ஃபின்லாண்ட் வந்து நாமினேட் ஆகிட்டுருக்கு. 2016 ஜிடிபி ரேஷியோஸ் எல்லாமே 29%. மக்களுக்காக மக்களால் கொடுக்கப்பட்ட வரியை வந்து மிகப்பெரிய விஷயங்கள் வந்து மக்களுக்கு கொடுக்கப்பட்டு எஜுகேஷன் மெடிக்கல் இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக வச்சுட்ருக்காங்க. ப்ளஸ் அவங்களோட ப்ரைம் மினிஸ்டர் சன்னா மரின் அவங்க தான் வந்து 37 கிட்டத்தட்ட 85 பார்ன், 37 இயர்ஸ் தான் ஆகுது. ஷீ இஸ் த யங்கஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்ட்டு சொல்லணும். 34 இயர்ஸில் வந்து 2019 அவங்க வந்து பதவியேற்றாங்க. அவங்க வந்து ஜாலியாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்ட்டி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக வந்து பேசப்பட்டது, என்ன ப்ரைம் மினிஸ்டர் வந்து அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்ட்டு. இதுக்கு வந்து உலகம் ஃபுல்லாக வந்து ஆதரவு வந்துருந்துச்சு. குறிப்பாக ஹிலாரி கிளின்டன் அவங்களோட ஒய்ஃப் வந்து 37 வயசில் பார்ட்டி பண்ணாமல் என்ன பண்ண முடியும், கீப் ஆன் டான்ஸிங் அப்படின்ட்டு சொல்லி அவங்க ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. லிட்டரலி ஸ்பீக்கிங் ப்ரைம் மினிஸ்டர் பதவியாக இருந்தாலும் அது பதவி தானே, பர்சனலாக வந்து அவங்களும் மனிதர் தானே, மனுஷி தானே, ஸோ அவங்களும் என்ஜாய் பண்ணுறது எந்த தப்பும் இல்லாத வந்து ஃபின்லாண்ட் மக்கள் ஏற்றுக்கிறாங்க. ஏன் அதை நான் சொல்ல வந்தேன்னா, அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. மேபி அடுத்த 2 வாரத்தில் அவங்க வந்து ப்ரைம் மினிஸ்டராக கண்டினியூ வராங்களா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இத்துடன் த லேட் ஈவினிங் ஷோ வித் மீ முகமல்லாதவன் சீசன் 3 எபிசோட் நம்பர் 6 இஸ் கெட்டிங் டு அன் எண்ட். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறதுனால நிறைய விஷயங்கள் வந்து கோர்வையாக கனெக்ட் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமம் இருந்துச்சு. ஐ வில் பி டூயிங் இட் ஆன் ரெகுலர் பேசிஸ், ஏன்னா கொஞ்சம் டைம் ஃப்ரீயிங் லெஷரிங் நான் எடுத்துட்டுருக்கேன். ஸோ வித் தட் நோட், ஐ எம் முகமல்லாதவன் டேக்கிங் எ சைன் ஆஃப். ஸோ விஷ் யூ ஆல் அ வெண்டாபிளஸ் ஹாப்பி ப்ராஸ்பரஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக் அஹெட். ஸோ பிளான் பண்ணுங்கள், திட்டமிட்டு போய்ங்க. யாராவது டாக்ஸ் கால்குலேஷன் போடுற மாதிரிச்சுன்னா அந்த 4 நாளுக்குள்ளார சீக்கிரமாக முடிச்சுட்டு ஆனந்தமாக சந்தோஷமாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஜாலியாக வாழ்வோம். மக்களே நன்றி, இனிய காலை மாணவர் வணக்கங்கள், வந்தனங்கள், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.